வணக்கம் உறவுகளே, இன்றும் நாங்கள் உடல் நலம் ஆரோக்கிய வாழ்வு என்ற தலைப்பின் கீழே சில முக்கிய விடயங்களை உங்களோடு பரிமாறலாம் என்று வந்திருக்கின்றோம். இன்றும் எம்மோடு கலையகத்திலே வைத்தியர் கண்ணபிரான் அமிர்தலிங்கம் அவர்கள். வணக்கம் கண்ணபிரான்.
வணக்கம் ஜூலியஸ் அவர்களே.
வணக்கம். நாங்கள் கடந்த நிகழ்ச்சிகளிலே மிக முக்கியமான சில விடயங்களை, எம்மை பாதிக்கின்ற பெரிதும் பாதிக்கின்ற நோய்கள் பற்றிய சில தகவல்களை, முக்கிய விடயங்களை நேயர்களோடு நீங்கள் பரிமாறியிருக்கின்றீர்கள். உங்களுடைய வைத்திய அறிவுரைகளை கொடுத்திருக்கின்றீர்கள். இன்று நாங்கள் எந்த விடயம் பற்றி பார்க்கவிருக்கின்றோம், எதை பற்றி நீங்கள் சொல்லவிருக்கிறீர்கள்?
ஆமாம், இன்று நாங்கள் கதைக்க வேண்டிய நோய் வந்து நீரிழிவு நோய் எனப்படுகின்ற பரவலாக இருக்கின்ற நோய் உலகம் முழுக்கம். அதை பற்றி உங்களுக்கு ஒரு சிறு தகவல் கொண்டு தர இருக்கிறேன் என்று.
நீரிழிவு நோய், அதாவது டயபெட்டிஸ், இதை தமிழிலே நீரிழிவு என்பதற்கு அப்பால் சர்க்கரை நோய் என்று சொல்லுவார்கள், அல்லது சீனி வர்த்தம் என்று கூட எங்களுடைய முன்னோர்கள் கூறியிருக்கின்றார்கள். இது எங்களுடைய முன்னோர்களையே அங்கு நம்முடைய நாட்டிலேயே அறிந்திருக்கின்றோம். பெரிதும் பாதித்த ஒரு வர்த்தம் ஒன்று, இங்கும் அது தொடர்ச்சியாக நம்முடைய மக்களை பாதித்து கொண்டிருக்கின்றது. பெரும்பான்மையான மக்களுக்கு இந்த நோய் வந்து கொண்டிருக்கின்றது. அந்த வகையிலே டயபெட்டிஸ், நீரிழிவு நோய் என்றால் என்ன?
டயபெட்டிஸ் அல்லது நீரிழிவு நோய் என்பது வந்து அநேகமாக வயது வந்தவர்களுக்கு மட்டுமல்லாமல் இன்று இளைய சந்ததியினருக்கும் இந்த நோய் சாதாரணமாக வந்து கொண்டிருக்கின்றது. இதில் பரம்பரை அழகு என்றது பரம்பரையாக வருகின்ற ஒரு வர்த்தம், அதாவது தாயும் தாப்பனுக்கும் இந்த நீரிழிவு நோய் இருக்குமானால் அவருடைய பிள்ளைகளுக்கு அந்த வர்த்தங்கள் அந்த இந்த நீரிழிவு நோய் வாரத்துக்கு சந்தர்ப்பம் கூட இருக்குது. இந்த நீரிழிவு நோய் என்பது உடலில், அதாவது உடற்சம்பந்தமான ஒரு நோய், அதாவது இந்த உடலில் இருக்கிற இன்சுலின் என்ற ஹோமோன் உடலில் காணாமல், அதாவது குறைவாக இருக்கிறதால இந்த நோய் ஏற்படுகிறது. இந்த இன்சுலின் என்ற ஹோமோன் சதையி என்ற ஒரு சுரப்பில் இருந்து தான் வர்றது. இது என்ன செய்யும் என்று சொன்னால், நாங்கள் சாப்பிட்ட உடனே எங்களோட உடலில் வர்ற குளுக்கோஸை வந்து உடலில் இருக்கிற கலங்களுக்குள்ளே போகிறதுக்கு உதவி செய்யுது. இந்த குளுக்கோஸ் ஏன் எங்களுக்கு இந்த கலங்களுக்கு போகணும்னு சொன்னால், அங்கே எங்களோட கலங்கள் வந்து எங்களுக்கு தேவையான சக்தியை உருவாக்குறதுக்கு இந்த குளுக்கோஸை பாவிக்குது. இந்த டயபெட்டிஸ் அதாவது நீரிழிவு நோய்னு சொல்கிறது வந்து ரெண்டு விதமான வகை இருக்குது. ஒன்று வந்து ரெண்டாவது வகைன்னு சொல்கிறது, இதுதான் கூட பரம்பரையாக வர்ற ஒரு நோய். இது வந்து அநேகமாக வந்து உடற்பருமன் கூடுனாக்களுக்கு, நிறகூடி இருக்கிறாக்களுக்கு, அல்லது வந்து சுவாதனமற்ற உணவு வகையில் சாப்பிட்றாக்களுக்கு, அல்லது சுவாதனமற்ற வாழ்க்கை முறைகளை கடைப்பிடிக்கிறாக்களுக்கு, அது மட்டும் இல்லாமல் உடற்பயிற்சி குறைவாக இருக்கிறது அல்லது புகைப்பிடித்தல் காரணமாகவும் இந்த நீரிழிவு நோய் ஏற்படுத்த வாய்ப்பிருக்கிறது. நாங்கள் அறிகுறிகளை பார்க்க வைக்கிட்டோம்னு சொன்னால், டயபெட்டிஸ் ரெண்டாவது வகை அல்லது நீரிழிவு ரெண்டாவது வகை, இது வந்து கனகாலம் எடுக்கும் இந்த நோய் வெளிப்படுறதுக்கு. ஆரம்பத்தில் வந்து குறைவாகத்தான் அதன் அறிகுறிகள் இருக்கும். இந்த அறிகுறிகள் வந்து இந்த அறிகுறிகளுக்கு வந்து வேறு நோய்களும் காரணமாகவும் இருக்கலாம். ஆனபடியால் இந்த நோயை கண்டுபிடிக்கிற வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஆரம்பத்தில். சாதாரணமாக வார அறிவுகள் என்னவென்று நாங்கள் பார்க்க போனால், களைப்புத்தன்மை, ஒரு ஒரு வார வார கணக்காக அல்லது மாதக்கணக்காக ஒரு களைப்புத்தன்மை, அந்த களைப்புத்தன்மை இல்லாமல் போகாமல் தொடர்ந்து இருக்கிறது. அதோடு வந்து சரியான தாகம், தண்ணி தாகம் இருக்கிற ஒரு தன்மை. அது மட்டும் இல்லாமல் உங்களோட உடல் பருமன், அதாவது உடல் நிற குறைஞ்சு கொண்டு போகிறது. இது இந்த அதே நேரத்தில் வந்து உங்களுக்கு பசித்தன்மை கூடுறது. இந்த நாலு அறிகுறிகளும் வந்து அநேகமாக இந்த நீரிழிவு நோயின்ற அறிகுறிகளாக இருக்கிறதுக்கு சந்தர்ப்பம் இருக்குது. இது இந்த நோய் பிடிக்கல, உடலில் இருக்கிற அந்த குருதியில் இருக்கிற குளுக்கோஸ் என்ற அதன் அளவு வந்து அதிக அளவில் இருக்கிறபடியால் இந்த இந்த அறிகுறிகள் வருகிறது. இந்த குளுக்கோஸ் வந்து அதிக அளவில் இருக்கேக்கில் வந்து என்ன நடக்கும்னு சொன்னால், உடம்பில் இருக்கிற இரத்த குழாய்களையும் உடம்பில் இருக்கிற நரம்புகளையும் இது பாதிக்கணும்னு. இப்போ இந்த நோயானது வந்து நான் சொன்னபடி நீண்ட காலம் எடுக்கும் அதை கண்டுபிடிக்கிறதுக்கு. அப்போ இதை நாங்கள் எப்படி ஏற்கனவே, அதாவது முதலாக இதை எப்படி நாங்கள் கண்டுபிடிக்கலாம், அதாவது வந்து இதுக்காக நாங்கள் பொறுத்து கொண்டிருக்காமல் எவ்வளோ கூடிய கதியில் நாங்கள் அதை கண்டுபிடிக்கலாம் என்பதற்கு வந்து ஒரு ஒரு கணிப்பு ஒன்று இருக்குது. அந்த கணிப்பை வந்து இணையதளத்தில் வந்து அந்த கணிப்பு கேட்ட ஒரு 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 முறை ஒன்று இருக்கிறது. இப்போ அந்த முறையை வந்து நாங்கள் பின்பற்றி இதெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு சந்தர்ப்பம் இருக்குது. அந்த முறையில் வந்து சில கேள்விகள் இருக்குது, அந்த கேள்விகளுக்கு நீங்கள் பதில கொடுத்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து எவ்வளோ கெதியில் எப்போ உங்களுக்கு இந்த நோய் வரும் என்பதை நாங்கள் கண்டுபிடிக்கலாம். இது கண்டுபிடிக்க முக்கியம் ஏன்னு சொன்னால், நீங்கள் இதை கண்டுபிடிக்காமல் கனாலம் உங்களை வயிற்றையை நாடாமல் கனாலம் இந்த இப்படியான அறிகுறோடு இருந்தீங்கன்னு சொன்னால் இந்த நீரிழிவு நோயின்ற நீண்ட கால பின் விளைவுகளை சந்திக்க நேரிடும். அதாவது வந்து அது இருதயத்தையும் மற்றது வந்து கண்ணையும் அதே நேரத்தில் வந்து உங்களோட சிறுநீரகங்களையும் பாதிக்கும். இந்த நீரிழிவு நோய் டயபெட்டிஸ் ரெண்டாவது வகையை என்னென்று கண்டுபிடிக்கிறேன் என்பது, அதுக்கு ஒரு பரிசோதனை ஒன்று இருக்குது. அது உங்களோட வைத்திய நாடைகளை வந்து இந்த வைத்தியர் வந்து ஒரு ஒரு இரத்த பரிசோதனை ஒன்று எடுப்பார். அதில் வந்து நாங்கள் என்னத்தை பரிசோதிப்போம்னு சொன்னால், ஒரு 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 அந்த 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 பரிசோதனைன்ற பேர் வந்து HbA1c. இது வந்து குருதி, அதாவது செங்கலக்குருதி கலங்களில் இருக்கிற ஒரு ஒரு நிறப்பொருள். அந்த நிறப்பொருளில் வந்து உடம் அந்த இரத்தத்தில் இருக்கிற குளுக்கோஸ் வந்து அதோடு வந்து சேர்றது. அதன் பேர் தான் HbA1c சொல்கிறது. இதை வந்து நாங்கள் பரிசோதனை மூலம் அறிஞ்சோம்னு சொன்னால் அது எந்த அளவுக்கு இருக்கணுமோ அப்படி இருந்துன்னு சொன்னால், கடைசி 2-3 மாதங்களாக எப்படி உங்களோட இந்த நீரிழிவு நோய் இருந்தது என்பதை வந்து காட்டும். இப்போ நாங்கள் இதை இந்த நீரிழிவு நோயை எப்படி நாங்கள் அறிகிறோம், எப்படி நாங்கள் வந்து கண்டுபிடிக்கிறோம் என்பதை பற்றி நான் சொல்ல போகிறோம். இந்த HbA1c என்று சொல்கிறப்படுற இந்த பரிசோதனையை 48 mmol இப்போ மில்லிமூலாக இருந்துன்னு சொன்னால், அதாவது வந்து 6.5 ஆக 2 பரிசோதனை இரத்த பரிசோதனைகள் இருக்கணும். அந்த 2 இரத்த பரிசோதனையும் வந்து வித்தியாசமான நாட்கள் எடுக்கப்பட்டதாக இருக்கணும். அப்படி இருந்துன்னு சொன்னால் இந்த அதுக்கு என்ன இது வந்து அந்த நோய்க்கான அந்த நோயை வந்து முடிவெடுக்கிற ஒரு ஒரு டெஸ்ட். இந்த அளவு வந்து 42-46 mmol/mol அல்லது 6.0 இருந்து ஆலோசனை நாலு வீதமாக இருந்ததுன்னு சொன்னால், இதை நாங்கள் வந்து நீரிழிவுன்னு சொல்ல மாட்டோம். ஆனால் வந்து இந்த நீரிழிவு நோய் வாரத்துக்கான சந்தர்ப்பம் வந்து அந்த அந்த ஆக்களுக்கு இருக்குது. அதே இடத்துல வந்து அவையில் ஒவ்வொரு பரிசமும் அந்த இந்த பரிசோதனையை வந்து செய்யணும்.
இந்த 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 நேரத்தில் இந்த சிகிச்சை முறைகள் எப்படி இருக்கணும், நாங்கள் எப்படி வைத்தியர் அணுகிறது, அதை தொடர்ந்து எப்படியான ஒரு மெகான்லிங் நடக்க போகுது எங்களுக்கு?
ஆமாம், இப்போ வந்து நாங்கள் இப்போ இந்த வருத்தம் இருக்கிற, அதாவது இந்த நோய் இருக்கிற ஆக்களுக்கு எப்படி நாங்கள் சிகிச்சை செய்யலாம் என்பதை பற்றி கொஞ்சம் ஆராயலாம். முக்கியமாக உணவு வகையை சரியாக கடைப்பிடிக்கிறது மூலம், அல்லது ஒவ்வொரு நாளும் உங்களோட உடற்பயிற்சியை செய்வதன் மூலமும் இந்த இரத்தத்தில் இருக்கிற குளுக்கோஸை வந்து குறைஞ்சு கொள்ளலாம், அதாவது சரியான அளவில் வச்சிருக்கலாம். இது இது கஷ்டமாக இருந்ததுன்னு சொன்னால், இது எல்லாருக்கும் லேசான விஷயம் இல்லை. அப்படிப்பட்ட நேரத்தில் வந்து இந்த இரத்தத்தில் இருக்கிற குளுக்கோஸை குறைக்கிறதுக்கு வந்து மருந்துகள் இருக்கின்றன, மருந்துகளோட இன்சுலினும் பாவிக்கலாம். இது பாவிக்கிறதுக்கு காரணம் வந்து ஒன்று, அந்த ரத்தத்தில் இருக்கிற குளுக்கோஸை குறைப்பதால் அந்த நோயின் அறிகுறிகள் இல்லாமல் போன்றது. அதே நேரத்தில் வந்து இந்த நோயால் நோயின் நீண்டகால பின் விளைவுகளை வந்து தடுக்கிறதுக்கும் அது உதவி செய்யும். அநேகமாக இப்போ நாங்கள் என்ன செய்வோம்னு சொன்னால், இப்போ உடற்பயிற்சியை வந்து நாங்கள் எப்படி அந்த உடற்பயிற்சியை கடைப்பிடிக்கிறோம் என்பதை பற்றி, இப்போ உடற்பயிற்சின்னு சொல்லிக்கல வந்து உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் குறைஞ்சபட்சம் 30 நிமிஷமாவது ஏதாவது உங்களுக்கு அவர்களுக்கு விருப்பமான ஒரு உடற்பயிற்சியை அவர்கள் கடைப்பிடிக்கலாம். அந்த உடற்பயிற்சி செய்யும் போது அவர்களுக்கு வந்து வேர்வை சிந்த வேணும், அது இந்த அந்த உடற்பயிற்சியின் கடினம் உடம்புல தெரியணும். அப்படி 5 நாள் இல்லை 6 நாள் இந்த உடற்பயிற்சியை செய்வதன் மூலம் உங்களுடைய உடம்பில் இருக்க ரத்தத்தில் இருக்கிற குளுக்கோஸை குறைச்சி கொள்ளலாம். அதே மாதிரி என்னென்ன உணவு வகைன்னு சொல்லிக்கல வந்து அநேகமாக வந்து கார்போஹைட்ரேட்ஸ்ன்னு சொல்லப்படுற மாச்சத்தை வந்து குறைச்சி கொள்ள வேணும். உருளைக்கிழங்கு அல்லது பான் அல்ல அரிசி அதன் அளவை குறைச்சி அதுக்கேற்ற மாதிரி மரக்கறிகள் பழங்கள் அதில் அளவை கூட்டிக்கொள்ளணும். இதை விட தானியங்களும் இதோடு சேர்க்கப்பட வேண்டும். இது ரெண்டும் விட உங்களோட உடற்பருமனை குறைக்கணும், அதாவது வந்து உடற்பயிற்சியும் இந்த உணவு வகையும் இந்த பருமனை குறைக்கிறதுக்கு உதவி செய்யும். ஆனபடியால் இந்த ரெண்டு மேற்கொண்டு சொன்ன ரெண்டு விஷயங்களும் வந்து கட்டாயம் கடைப்பிடிக்க வேண்டும். இதை தவிர புகைப்பிடித்தலையும் நிறுத்தி கொள்ள வேணும். அதே நேரத்தில் வந்து இந்த HbA1c சொல்லப்படுற அந்த இரத்த பரிசோதனையை வந்து தொடர்ந்து கணிக்க வேண்டும். என்றால் உங்களுக்கு தெரியும் எப்படி உங்களோட நோய் நீரிழிவு நோய் வந்து எந்த நிலையில் இருக்குன்றதை நாங்கள் தொடர்ந்து பார்த்துருக்கலாம். இதை தவிர எங்களோட ரத்த அழுத்தம் வந்து குறைக்கப்படணும். கொலஸ்ட்ரோலில் LDL என்று சொல்லப்படுகின்ற கொலஸ்ட்ரால் அதுன்ற அளவும் குறைக்கப்பட வேண்டும். இந்த வகையில் நாங்கள் எங்களோட நீரிழிவு நோயை கட்டுப்படுத்த முடியாத போச்சுன்னு சொன்னால் தான் நாங்கள் மருந்துகள் அல்லது இன்சுலின் பாய்க்க வேண்டும். இந்த நீரிழிவு நோய் 2வது வகை வாரத்துக்கு காரணம் வந்து 2 காரணங்களை நாங்கள் குறிப்பிடலாம். ஒன்று வந்து இந்த உடலில் இருக்கிற இன்சுலின் வந்து ஒழுங்காக தொழிற்படாத காரணம், அதாவது வந்து உடம்புன கிழங்களுக்கு வந்து இந்த இன்சுலின் வேலை செய்த தன்மை குறைக்கப்படுறது. அது வந்து இன்சுலின் ரெசிஸ்டன்ட்னு சொல்லுவார்கள். இது ஒரு வகை. மற்றது இன்னொரு வகையை வந்து, அதாவது உடம்புல இருக்கிற சதை என்ற சுரப்பு சுரக்கின்ற இன்சுலின் உடம்புல தேவைக்கேற்ற அளவு இல்லாமல் குறைவாக காணப்படுறது. இந்த ரெண்டு காரணங்களாலையும் தான் இந்த நீரிழிவு நோய் ரெண்டாவது வகை வந்து இன்சுலினால் சிகிச்சை செய்யப்பட வேணும். இந்த சிகிச்சை முறையில் கடைப்பிடிக்கல மக்கள், அதாவது இந்த நோய் இருக்கிற மக்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றி மேலதிகமாக சொல்லுகின்றேன். இந்த நீர், இந்த இரத்தத்தில் இருக்கிற குளுக்கோஸை அளக்கிறதுக்கு வந்து ஒரு உபகரணம் ஒன்று இருக்குது. அந்த உபகரணத்தை வந்து இங்கே நாங்கள் எங்களோட ஃபார்மசிலேருந்து பெற்றுக்கொள்ளலாம். அதுக்கான இந்த நீரிழிவு நோய் இருக்கிற ஆக்களுக்கு வந்து அது வந்து குறைவான விலையில் விற்கப்படும். இப்போ இதை வந்து எவ்வளவு அடிக்கடி பாவிக்கணுமா, அல்லது அதாவது இதை பாவிக்கிற விதம், இதை பாவிக்கிற விதம் வந்து அவற்றை அந்த அந்த நோயாளியின் இந்த நீரிழிவு நோய் என்ன நிலையில் இருக்குன்ற பொறுத்து அந்த ரத்தத்தில் இருக்கிற குளுக்கோஸை அளக்கிறதுக்கு சந்தர்ப்பம் உண்டு. தொடக்கத்தில் வந்து ஒவ்வொரு நாளும் இந்த ரத்தத்தில் இருக்கிற குளுக்கோஸ் அளக்க வேண்டும். காலம்பரை சாப்பிட முதல் பேர்ந்து மத்தியானம் சாப்பிட முதல் சாப்பிட்டு ரெண்டு மணிக்கு அதுக்கு பிறகு பேர்ந்து பின்னேயத்தில் சாப்பிட்டு ரெண்டு மணிக்கு அதுக்கு பிறகு படுக்க முதல். இப்போ இதில் அளந்து இதில் வந்து குறித்து கொள்ளணும். குடிச்சு கொண்டால் உங்களுக்கு இப்படி ஒரு 2 கிலோமீட்டர் தொடர்ந்து செய்தால் உங்களோட இரத்தத்தில் இருக்கிற குளுக்கோஸ் எப்படி இருக்கும் என்பதை நாங்கள் அறிந்து கொள்ளலாம். அதே நேரத்தில் வந்து நீங்கள் பாவிக்கிற முறைகள், அதை மருந்துகள் பாவிக்கிற மூலமாகவோ அல்ல மருந்துகள் இல்லாமல் பாவிக்காம மருந்துகள் இல்லாத நிலைமையிலையோ உங்களோட இரத்தத்தில் இருக்கிற குளுக்கோஸ் எப்படி இருக்கிறத இருக்கிறது என்பதை வந்து நாங்கள் அறிஞ்சு கொள்ளலாம்.
இதில் அன்றாட வாழ்க்கையில் நாங்கள் சாப்பிட்ற உணவு பற்றி நாங்கள் பேசி நீங்கள் தகவல்களை தந்தீர்கள். இதிலே நாங்கள் அதிகமாக தேநீர், சோடா, சாஃப்ட் ஜூஸ் இதை இங்கே நோர்வையில் கூடுதலாக நாங்கள் குடிச்சு கொண்டு இருக்கிறோம். இதை பற்றி சொல்லுங்கள். இதில் நாங்கள் இவ்வளவுக்கு நாங்கள் கவனமாக இருக்கணும்.
அதாவது உணவு வகையின் வேலைகளை வந்து கூடுதலாக இந்த சீனியை குறைச்சிக்கொள்ள வேணும். அது மட்டுமில்லாமல் கார்போஹைட்ரேட்னு சொல்லப்படுற மாற்றத்தில் உணவு வகைகளையும் குறைச்சிக்கொள்ள வேண்டும். இது தவிர இந்த ஜூஸ்ன்னு சொல்லப்படுற, அதாவது சீனி பானங்கள், அதன் அளவையும் குறைக்கிறது மட்டும் இல்லாமல் இந்த சீனி பானிகள், சாக்லேட், மற்றது இந்த உங்கள் சிப்ஸ்ன்னு சொல்லப்படுற மா உடக்கணங்கள் செய்யப்படுற சிப்ஸ் என்ற சொல்லப்படுற அந்த இதுகளையும் வந்து சாப்பிட்றத குறைச்சி கொள்ள வேணும். இந்த இந்த நோய் இருக்கிற ஆட்கள் என்ன செய்ய வேணும் என்று சொன்னால், இந்த நோய் கட்டுப்பாட்டுக்கு வந்த பிறகு தொடர்ந்து அவருடைய வைத்தியரை நாடி கண்காணிக்க வேண்டும் தங்களுடைய நோயை. அநேகமாக இந்த ஒரு 3 அல்லது 6 மாதத்துக்கு ஒருக்கா உங்களோட வைத்தியரை நாடி அதுக்கேற்ற பரிசோதனையை மேற்கொள்கிறது வந்து நல்லது. உங்களோட நீரிழிவு நோய் வந்து நன்றாக சிகிச்சை செய்து நல்ல ஒரு நிலைமையில் இருந்ததுன்னு சொன்னால் உங்களுக்கு 1 வருஷத்தில் ஒருக்கா உங்களோட வைத்தியரை நாடுறது வந்து காணும். வைத்தியரை நாடைகளை வந்து அந்த வைத்தியரை என்ன செய்வாருன்னு சொன்னால் உங்களோட காய்ச்சி உங்களோட ரத்தத்தில் இருக்கிற குளுக்கோஸ் வந்து எப்படி இருக்குன்னு கேட்பாரு. நீங்கள் அளந்து வச்சுருந்தீங்கன்னு சொன்னால் அதை நீங்கள் குடிச்சு வச்சுருப்பீங்க, அதை பார்த்துட்டு உங்களுக்கு சொல்லுவார் இந்த மருந்துகள் நீங்கள் பாவிக்க அப்படியா உங்களுக்கு எல்லாம் நல்ல நிலைமையில் இருக்குது, அது கூடி குறைஞ்சுன்னு சொன்னால் அதுக்கேற்ற மாதிரி அந்த மருந்துகளின் அளவை கூட்டி குறைக்கிறதுக்கு அந்த வைத்தியர் உங்களுக்கு அறிவுரை சொல்லுவார். இதை தவிர உங்களுக்கு அந்த மருந்துகளை மாற்ற வேணும்னு சொன்னாலும் அதே நேரத்தில் வந்து அதாவது மருந்துகளால் உங்களுக்கு ஏதாவது பக்கவிளைகள் வந்துன்னு சொன்னால், அநேகமாக பாவிக்கிற மெட்ஃபோமின்னு சொல்லப்படுற இல்லை குளுக்கோஃபேஜ்னு சொல்லப்படுற ஒரு மருந்து அதால் வயிற்றால் வரலாம், டயரியா வயிற்றால் என்பது வரலாம். அப்படி தொடர்ந்து வருமா இருந்தால் அவர்கள் அந்த மருந்தை பாவிக்கலாது. அப்படின்னு சொன்னால் அவர்கள் வந்து வேறொரு மருந்து அதுக்காக தருவினம். இந்த இரத்தத்தில் இருக்கிற இந்த ஒரு பரிசோதனை, ரத்தத்தில் எடுக்கிற பரிசோதனை HbA1c சொல்லப்படுறது, அது வந்து குறிப்பிட்ட அளவுக்கு விரோணும். அதாவது வந்து கிட்டத்தட்ட 7% கிடையாது, 7% இருக்கணும், கிட்டத்தட்ட 7 வீதத்துக்குள்ளே இருக்கணும். இது வந்து வித்தியாசமாக இருந்துன்னு சொன்னால், அதாவது வந்து அந்த 7 வீதத்தில் வந்து இப்போ 15% அந்த அளவு வந்து மாறுமாக இருந்துன்னு சொன்னால், அந்த சிகிச்சை முறை வந்து காணான்ற அர்த்தம். அதாவது வந்து இந்த 7 வீதம்ன்றது வந்து அது 7 வீதம்னு சொல்கிற வந்து அதாவது 7 சொல்கிறப்படுற அந்த தானம் 100% இருந்துன்னு சொன்னால், அதில் 15% மாற்றம் இருந்துன்னு சொன்னால் அந்த சிகிச்சை முறை வந்து காணான்ற அர்த்தம். அப்போ வந்து அதுக்கு வந்து அந்த சிகிச்சை முறையை மாற்றணும். இதை தவிர உங்களோட வைத்தியர் வந்து உங்களோட உடற்பருமன் அதாவது உடல்நிறைய கணக்கெடுப்பார். இதை தவிர உங்களோட இரத்த அழுத்தங்களை அளப்பார். இது மட்டும் இல்லாமல் உங்களுடைய உடம்பு குதியில் இருக்கிற கொலஸ்ட்ரால், வித்தியாசமான கொலஸ்ட்ரால் இருக்குது, அந்த கொலஸ்ட்ரோலையும் அளப்பார். அப்போ இது அளக்கைக்கில் வந்து நீங்கள் அன்றைக்கு வந்து ஒன்றும் சாப்பிடாமல் காலம்பரம் சாப்பிடாமல் 8 12 மணித்தாலும் நீங்கள் சாப்பிடாமல் இருந்துபோட்டு தான் வந்து இந்த டெஸ்ட்டில் எடுக்கணும். அதே நேரத்தில் உங்களோட வைத்தியர் வந்து உங்களை ஒரு கண் வைத்தியர்கிட்ட அனுப்புவார். என்றால் கண்ணை பரிசோதிக்கணும், அதாவது கண்ணில் இருக்கிற திரையை, கண் திரையை பரிசோதிக்கணும். அந்த அங்கே அனுப்பியக்கில் வந்து உடனே அங்கேருந்து உங்களுக்கு கடிதங்கள் வராது. அது வந்து அவையில் அதில் குறிப்பு அதாவது குறித்து வச்சுருப்பினா உங்களுக்கு 1 வருஷத்துக்கு ஒருக்கா உங்களுக்கு வந்து அந்த கண் வைத்தியத்திலேருந்து உங்களுக்கு கடிதம் பெறும், வர சொல்லி அங்கே போய் உங்களோட கண்ணை பரிசோதிப்பார் வைத்தியர். இதை தவிர உங்களோட கண் திரையை வந்து படம் எடுக்கிறது, அதுக்கு அதுக்கேற்ற அந்த தொழில் செய்தாக்களும் இருக்கணும். அப்போ அவையில் வந்து உங்களுக்கு 2 வருஷத்துக்கு ஒருக்கா அவையல்கிட்ட போய் அந்த கண் திரையை படம் எடுத்துப்பினோம், அடுத்து ஏதாவது மாற்றங்கள் இருக்கான்னு பார்ப்பினோம். உங்களோட வைத்திய நாடைகளை வந்து அவர் ஒரு உங்களோட சிறுநீர் பரிசோதனை ஒன்று செய்வார். அந்த சிறுநீர் எப்படி என்று சொன்னால், அந்த அதாவது வந்து 24 மணித்தாலும் சேர்த்த சிறுநீர்ன்ற ஒரு பகுதியை தான் நீங்கள் அங்கே கொண்டு போகணும். அதாவது வந்து 26 மணித்தாலும் ஒரு நாள் முழுக்க சேர்த்த யூரின், அதாவது அந்த சிறுநீரை இதுலேருந்து ஒரு சின்ன ஒரு குழாயில் ஒரு பரிசோதனை குழாயில் நீங்கள் இந்த அந்த ஒரு 10 மில்லிமீட்டர் எடுத்துக்கொண்டு போனீங்கன்னு சொன்னால் அதில் ஒரு டெஸ்ட் ஒன்று செய்வினோம். அதை சொல்கிறது வந்து அதில் இருக்கிற அதாவது வந்து 24 மணித்தாலும் சேர்த்த அந்த சிறுநீரில் வந்து இருக்கிற ஒரு புரோட்டீன் அல்புமின்னு சொல்லப்படுறது, அதில் இருக்கிற கிரியாத்தினின்னு சொல்லப்படுறது, 2 விதமான இதுகள் இருக்குது, அது ரெண்டையும் அளக்கிறதுக்கு தான் அந்த பரிசோதனை செய்கிறது. இது வந்து உங்களுக்கு எவ்வளோ அதாவது வந்து சிறுநீரகங்கள் வந்து பாதிக்கப்பட்டு இருக்கிறதா என்பதை முன்கூட்டி அறிகிறதுக்கு இது உதவி செய்யும். நீங்கள் எடுக்கிற இரத்த பரிசோதனையில் வந்து இது வந்து சாதாரணமாக இருக்கலாம், ஆனால் இந்த நான் மேற்குறிப்பிட்ட அந்த பரிசோதனை வந்து உங்களோட சிறுநீரஸ்கார்டை மேற்கொண்டு அதாவது சிறுநீரஸ்கார்டை வந்து சிறுநீர பாதிப்படைஞ்சிருக்கிறான்றதை வந்து மேற்கொண்டே அறிகிறதுக்கு இந்த சந்தர்ப்பம் இருக்கிறது. இதை தவிர உங்களோட வைத்தியர் வந்து உங்களோட காலில் பரிசோதிப்பார். அதாவது வந்து உங்களோட காலில் வந்து உணர்ச்சி இருக்கான்னு சொல்லி, அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய அதிர்வு உணர்ச்சி இருக்கா, சாதாரண உணர்ச்சி இருக்கா, அழுத்தங்கள் அல்லது அதே அதாவது இந்த விரல்கள் வந்து கால் விரல்கள் வந்து மேலே கீழே அசைக்கையில் வந்து உங்களுக்கு அந்த அசைவு தெரியக்கூடியதாக இருக்குதா என்பதை பற்றி அந்த வைத்தியர் வந்து பரிசோதிச்சு பார்ப்பேன். இந்த நீரிழிவு நோயை எப்படி நாங்கள் தடுத்து கொள்ளலாம் என்பதை பற்றி இப்போ கொஞ்சம் ஆராயலாம். இதுக்கு கன பரிசோதனைகள் நடந்திருக்குது, ஆராய்ச்சிகள் நடந்திருக்குது. இதன்படி அவர்கள் சொல்கிற என்னென்னு சொன்னால், நீங்கள் தொடர்ந்து எல்லாரும் உங்களோட உடற்பயிற்சி, அதாவது வந்து உங்களுக்கு விருப்பமான ஏதாவது ஒரு உடற்பயிற்சியை நீங்கள் கடைப்பிடிக்கிறது அல்லது நடந்து போகிறது அல்லது ஓடுறது மற்ற அதாவது வந்து உங்களுக்கு விருப்பமான ஏதாவது ஒன்றை, அதாவது உங்களுக்கு விருப்பம் இல்லாத ஒன்றை வந்து திணிக்காமல் விருப்பான ஒன்றை நீங்கள் தெரிவு செய்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் தொடர்ந்து அதில் செய்யக்கூடியதாக இருப்போம். இதன் காரணமாக தான் நீங்கள் அந்த ஒரு முடிவு ஒன்று எடுக்கணும். இது தொடர்ந்து செய்கிறதா செய்தது உங்களோட உடற்பருமனை வந்து சரியாக வச்சுருந்தீங்கன்னு சொன்னால் அது வந்து இந்த விரதம் வர்றதுக்கு, அதாவது நீரிழிவு நோய் வர்றதை வந்து தடுக்கிறதுக்கு வந்து உதவியாக இருக்கும். இதோடு வந்து மேற்கொண்டு மேலே முன்கூட்டியே சொல்லப்பட்ட அந்த உணவு வகையால் அதுவும் சரியான ஒரு முக்கிய காரணம். இந்த ரெண்டையும் வந்து அதாவது எவ்வளவு கெதியாக கடைப்பிடிக்க முடியுமோ அந்த வயதிலிருந்தே இதை கடைப்பிடித்தால் இதை தடுக்கிறதுக்கு வந்து முற்றாக நல்ல சந்தர்ப்பம் இருக்கின்றது. அதாவது வந்து மருந்துகள் மூலம் இதை சிகிச்சை இதுக்கு சிகிச்சை கொடுக்கணும் பார்க்க உங்களோட வாழ்க்கை முறையை நீங்கள் சரியாக அமைச்சு கொண்டால் உங்களுக்கு இந்த நீரிழிவு நோயை முற்றாக தடுக்கிறதுக்கு சந்தர்ப்பம் இருக்கிறது. இந்த நோய் வந்து கிருமியால் வர நோய் இல்லை, இது வந்து அதாவது உங்களோட வாழ்க்கை முறையால் வர நோய். இப்படியான ரெண்டு இப்படியான விஷயங்களை வந்து நீங்கள் மேற்கொண்டு இணைய தளங்களிலே வந்து அறிஞ்சு கொள்வதுக்கு சந்தர்ப்பம் இருக்கின்றது.